ගරු ඉම්රාන් මහරූප් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 12ක් කාලයක් ලැබෙනවා.
நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே. இன்று இலங்கை மத்திய வங்கியினுடைய மீளாய்வு பற்றிய அறிக்கை ஒத்திவைப்பு வேலை விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நான் என்னுடைய மாவட்டத்திலே மக்களினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இரண்டு மூன்று முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக இந்த சபையிலே முதலிலே தெரிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சினால் சுகாதார சிற்றூழியர்களுக்கான விண்ணப்பம் கோரப்பட்டு கடந்த 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020 ஆண்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையிலே அவர்களுக்கான நேர்முகமான ஒரு இன்டர்வியூ ஒன்று பெற்றதாக அறிய கிடைக்கின்றது. இதற்கு திருகோணமலை மாவட்டத்திலே பல நூற்றுக்கணக்கானவர்கள் விண்ணப்பிருந்த போதிலும் அதிலே 50 பேர் அளவிலே நேர்முகத்துக்கு அழைக்கப்பட்டு விண்ணப்பித்த பலர் இருக்கின்ற பொழுது இந்த 50 பேரை ஏற்கனவே அரசாங்க ரீதியாக அங்கிருக்கின்ற இந்த பிரஜா சக்தி உறுப்பினர்கள் ஊடாக தெரிவு செய்யப்பட்டு இந்த இன்டர்வியூ அந்த வைத்தியசாலையிலே நடைபெற்றிருக்கின்றது. ஆகையால் எங்களுடைய மாவட்டத்திலே நடந்திருக்கின்ற ஒரு அநீதியாக இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகையால் தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கு விண்ணப்பிக்கப்பட்ட அனைவரையும் அந்த நேர்முகத்துக்கு அழைத்து அதிலே சிறந்தவர்களை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆகையால் அந்த விடயத்தை இந்த இடத்திலே நான் முதலிலே ஞாபகமூட்டிக் கொள்வதோடும், இரண்டாவதாக இந்த டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பலர் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய மாவட்டத்திலே குறிப்பாக மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்று ஏனைய விவசாயமாக இருந்தாலும் அல்லது கால்நடை ஏனைய பொதுமக்களாக இருந்தாலும் சிலருக்கு ஏதோ ஒரு அடிப்படையிலே நிவாரணங்கள் வழங்கப்பட்ட போதிலும் இன்னும் இந்த மீனவர்களுக்கான ஒரு நிவாரணம் வழங்குகின்ற ஒரு செயற்பாடு இன்று எங்களுடைய மாவட்டத்திலே இன்னும் நடைபெறாமல் இருப்பது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த ரித்துவா புயல் காரணமாக அவர்களுடைய பொருளாதாரம் மிக மோசமான முறையிலே இல்லாமலாக்கப்பட்டது. அவர்களுடைய உடைமைகள், அதாவது போட், தோணி, வலை போன்ற பல மீன்பிடிப்பு உபகரணங்கள் இதன் மூலமாக சேதமடைந்தாலும் இதனுடைய பதிவுகள் பெறப்பட்டு இவர்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொன்னாலும் இன்னும் அதற்கான நிவாரண ஏற்பாடுகள் இதுவரைக்கும் அந்த பிரதேசத்திலே வழங்கப்படவில்லை என்பது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகையால் அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்கின்றோம், தயவு செய்து இந்த மீனவர்களுக்கான நஷ்ட ஈடை சரியான முறையிலே வழங்குவதற்கான நடவடிக்கைகளை கௌரவ அமைச்சர் அதே போன்று அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக் கொள்வதோடு, இன்று இந்த பிரஜாசக்தி தலைவர்கள் என்று எங்களுடைய பிரதேசங்களிலே ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று அந்த பிரஜாசக்தியின் மூலமாக அரசாங்கம் என்ன விடயத்தை நீங்கள் உண்மையாக எதிர்பார்க்குகின்றீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் இன்று ஜனநாயக அடிப்படையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அந்த பிரதேசங்களிலே இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஒரு பிரதேச சபை அல்லது நகர சபையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்தந்த வட்டாரத்திலே மக்களினுடைய வாக்குகளினால் தேர்தல் மூலமாக வெற்றி ஈட்டி இன்று அந்த பிரதேசத்துக்கு சேவையாற்ற வந்திருக்கின்றவர்கள் இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே இன்று இந்த பிரஜாசக்தி என்று நேரடியாக அரசாங்கத்துடன் தொடர்பு படுத்தி உங்களுடைய கட்சி செயற்பாடுகளை வளர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கைக்காக நீங்கள் இதை செய்கின்றீர்களா, அல்லது ஒரு நியாயமான உண்மையான அபிவிருத்தி மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் இதை செய்கின்றீர்களா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஏனென்றால் இன்று மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற அந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பெரும் அசௌகரியத்தை அந்த இடத்திலே அந்த மக்கள் மத்தியிலே அந்த பிரதேசத்திலே அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். ஆகையால் அவர்களுடைய அந்த மக்களுடைய ஜனநாயகத்தின் அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்ட அந்த உறுப்பினர்களுக்கான கௌரவத்தையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்வதோடு, குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே கல்வி மிகவும் பின்தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு மாவட்டமாக காணப்படுகின்றது. நாங்கள் இது சம்பந்தமாக பல விவாதங்களிலே கலந்து பல விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டியிருந்தாலும் அண்மையிலே இந்த ஆசிரியர்களிலே ஆசிரியர்களாக இணைத்துக் கொள்ளுகின்ற பரீட்சை நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு பலர் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திருகோணமலை மாவட்டத்திலே இதற்கான சரியான காடர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று அந்த காடரின் அடிப்படையிலே ஆசிரியர்களை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது பல பாடசாலைகளுக்கு ஆசிரியர் கிடைக்க முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த காடர் கிரியேஷன்ஸை சரியான முறையிலே செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. கடைசியாக நினைக்கின்றேன், 2020 அல்லது 2021 எடுக்கப்பட்ட அந்த காடர் விவரங்கள் தான் இன்னும் கிழக்கு மாநிலத்திலே இருக்கின்றது என்பது. ஆகையால் அதற்கு பிறகு, அதாவது தொடர்ச்சியாக இந்த 3 வருடங்களாக கூடுதலான ஆசிரியர்கள் அவர்கள் பென்ஷனிலே அவர்களுடைய ஓய்வூதியத்தை பெற்றிருக்கின்றார்கள். ஆகையால் அந்த காடர் விஷயங்களை நாங்கள் முழுமையாக நிவர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் சரியான தரவுகளின் மூலமாகத்தான் அதை நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும். ஆகையால் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை சரியான முறையிலே அறிந்து அதற்கான வெற்றிடத்தை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்வதோடு, சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நேற்று ஆளுந்தரப்பிலே இருக்கின்ற ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த ஈஸ்டர் சம்பந்தமான விஷயங்களை பேசியிருக்கின்றார். இங்கிருக்கின்ற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள், என்ன விடயத்தை இவர்கள் சொல்லுகின்றார்கள் என்பதை அவர் அந்த இடத்திலே பேசியிருக்கின்றார். உண்மையிலே நாங்கள் ஞாபகமும் ஊட்ட வேண்டும், ஈஸ்டர் தாக்குதல் என்பது உண்மையிலே இந்த நாட்டிலே எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று அந்த ஈஸ்டர் தாக்குதலின் மூலம் நாட்டினுடைய இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கும் ஒரு பிரதான காரணம். அந்த ஈஸ்டர் தாக்குதலின் மூலமாகத்தான் பல உயிர்களை காவு கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்ட எங்களுடைய கத்தோலிக்க சகோதரர்களுடைய அந்த நிலைப்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் காரணமாகத்தான் முஸ்லீம் சமூகம் எத்தனையோ பிரச்சனைகளை முகம் கொடுத்து இந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற்றப்பட்ட ஒரு விடயம் அந்த ஈஸ்டர் தாக்குதல். ஆகையால் இந்த தாக்குதலிலே நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றவர்கள் சிந்திக்க வேண்டும், சென்ற காலங்களிலே இது சம்பந்தமாக கூடுதலாக பேசியவர்கள் யார்? பாராளுமன்றத்தில் மாத்திரமல்ல, நாங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கின்றோம், நாங்கள் எத்தனையோ ஊடகங்களிலே கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றோம், எத்தனையோ எதிர்ப்புகளை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம், நாங்கள் இவ்வாறு பல விடயங்களிலே நாங்கள் போராடி இருக்கின்றோம், நாங்கள் இன்றும் நாங்கள் விரும்புகின்றோம் இந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்கின்றது. இன்று அரசாங்கத்திலே இருக்கின்றவர்கள் கேட்கின்றார்கள், இன்று எதிர்கட்சி எதிர்கட்சி என்று சொல்லுகின்ற காரணத்தினால் இன்று யாரை நீங்கள் எதிர்கட்சி என்று சொல்லுகின்றீர்கள் என்பதை எங்களுக்கு விளங்கவில்லை. இங்கு எதிர்ப்பக்கத்திலே இன்று பல எதிர்கட்சி கட்சிகள் காணப்படுகின்றன, எத்தனையோ கட்சிகள் காணப்படுகின்றன. நாங்கள் ஒன்றை கூற விரும்புகின்றோம், உங்களுடைய இந்த ஈஸ்டர் தாக்குதலை குழப்புவதற்காக சதி செய்கின்றவர் என்று சொல்லுகின்ற நீங்கள், அதாவது நீங்கள் சொல்லுகின்ற அவர்கள், இன்று அவர்களை மக்கள் ஏற்கனவே புறந்தள்ளி இருக்கின்றார்கள். சென்ற தேர்தலிலே அவர்கள் தோத்திருக்கின்றார்கள். இன்று இந்த பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் கூட இன்று தேசிய பட்டியலின் மூலமாகத்தான் இன்று சிலர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகையால் இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசுவதிலே எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இன்று நாங்கள் அரசியல் செய்ய போகின்றோம் என்றால் நாங்கள் உங்களை அந்த ஈஸ்டர் தாக்குதலை வைத்து நாங்கள் பேச வேண்டும் என்றால் நாங்களும் பேசுவோம். எப்படி என்றால், இன்று பொருளாதார நெருக்கடி இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது. இன்று மக்கள் மத்தியிலே இன்று உண்வதற்கு உணவை மிகவும் கஷ்டப்படுகின்ற மக்கள் இன்று எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்றார்கள், இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று பெட்ரோலினுடைய விலை, இன்று எரிபொருட்களினுடைய விலை, இன்று மாதாந்த சம்பளம் எடுக்கின்ற அரச ஊழியர்களுடைய நிலையை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று ஒவ்வொரு மாதத்தை கடத்துவது எவ்வளவு கடினம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இவ்வாறான ஒரு பொருளாதார நெருக்கடி எங்களுடைய நாட்டிலே நடைபெறுகின்ற காரணத்தை இன்று அதை மறக்கடிப்பதற்காக இன்று நீங்களும் ஒரு அரசியல் நாடகத்தை ஆடுகின்றவர்களாகத்தான் இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள். இன்று ஈஸ்டர் தாக்குதலை இப்பொழுது பேசுகின்றீர்கள், இன்று பலர் முஸ்லீம்கள் மீது அக்கறை காட்டுகின்றார்கள். இன்று இவ்வாறு அக்கறை காட்டுவதனுடைய நோக்கம் என்னவென்று எங்களுக்கு புரியவில்லை. ஏன் திடீர் எங்களுடைய முஸ்லீம் மக்கள் மீது நீங்கள் அக்கறை கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். நீங்கள் உண்மையாக முஸ்லீம் சமூகத்திற்கு நல்லது செய்திருந்தால் நீங்கள் முஸ்லீம் மக்கள் உங்களோடு இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நெஞ்சை நிமித்தி நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் நீங்கள் கிழக்கு மாகாணத்திலே மாகாண சபையை நடத்தி பாருங்கள். யார் கிழக்கு மாகாணத்திலே வெல்லப் போகின்றார்கள் என்பதை முஸ்லீம் மக்கள் உங்களுக்கு காட்டுவார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றோம். ஆகையால் தயவு செய்து இந்த ஈஸ்டர் தாக்குதலை வைத்துக் கொண்டு அரசியல் நடாத்துவதை இத்துடன் நீங்கள் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த ஈஸ்டர் தாக்குதல் மூலமாக அரசாங்கம் என்று பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள், நல்லாட்சியை இழந்தவர்கள் நாங்கள், அதற்கு பிறகு தோல்வி அடைந்து கொண்டு இருக்கின்ற கட்சி நாங்கள். ஆகையால் தயவு செய்து இந்த ஈஸ்டர் தாக்குதல், இந்த கத்தோலிக்க மக்கள், இந்த முஸ்லீம் மக்கள் என்ற இந்த பிரச்சனையை நீங்கள் நிறுத்திவிட்டு உண்மையான அந்த காரணத்தை நீங்கள் இனம் கண்டு சமூகத்தின் முன்னே நீங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடத்ததற்கு பின்னர் யார் இதன் மூலமாக பயனடைந்தார்கள்? ராஜபக்ச குடும்பம் ஆட்சிக்கு வந்தது, ராஜபக்ச குடும்பம் ஆட்சிக்கு வந்தது, அதற்கு பிறகு இரண்டாவதாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அப்படி பார்த்தால் நீங்களும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றீர்களா என்பதை நாங்கள் கேட்க முடியும். ஆகையால் தயவு செய்து வெந்த புண்ணில் விரலை பாய்ப்பதை போன்று இந்த ஈஸ்டர் தாக்குதலிலே முஸ்லீம்களையும் கத்தோலிக்கர்களையும் ஏன் சிங்கள மக்களையும் குழப்புவதை விட்டுவிட்டு நீங்கள் தேர்தல் காலங்களிலே சொன்ன வாக்குறுதிகளை செய்யுங்கள். இன்று உங்களுடைய தலைவர், நீங்கள் இன்று எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்களை கேட்கின்றீர்கள், அவர் எதிர்க்கட்சி தலைவர், மக்களினால் நிராகரிக்கப்பட்டவர், இன்று மக்கள் ஜனாதிபதியாக உங்களுடைய தலைவரை நியமித்திருக்கின்றார்கள். உங்களுடைய தலைவர் என்ன சொன்னார்? ஈஸ்டர் தினத்துக்கு முன்னர் நாங்கள் இதனுடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பதை நாங்கள் நிரூபிப்போம் என்று சொன்னவர். இன்று இரண்டு வருடங்கள் இன்று ஈஸ்டர் தினங்கள் கடந்து சென்றிருக்கின்றது. எந்த ஈஸ்டர் தினத்தன்று இதை தெரிவிக்கப் போகின்றார் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஆகையால் ஆளும் தரப்பிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற விடயம், தயவு செய்து இந்த பழைய அரசியல் கலாச்சாரத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும். இன்று நீங்கள் ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்கள் கழிந்து விட்டன. இன்னும் இந்த இரண்டு வருடங்கள் இங்கிருக்கின்றவர்களை கை காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கை காட்டிக் கொள்ளுகின்றவர்களிலே 90% நான் சொன்னதை போன்று ஏற்கனவே வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். மக்கள் இல்லாமல் இன்று தனிமையாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே 1-2 பேர் தான் இந்த தேசிய பட்டியல் மூலம் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது உண்மையிலே கட்சியாக எங்களுடைய கட்சி பாதிக்கப்பட்டிருக்கின்றது, முஸ்லீம் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, இந்த கத்தோலிக்க சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்தி அந்த மக்களை வேதனைப்படுத்தாமல் தயவு செய்து இந்த விசாரணை சரியான முறையிலே நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இதற்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமோ, இதை கெடுக்க வேண்டிய ஒரு அவசியமோ எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இதற்கு பக்கபலமாக இருப்போம். இதனுடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பதை நீங்கள் மிக விரைவிலே நீங்கள் தெளிவுபடுத்தி இந்த நாட்டுக்கு நீங்கள் வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டு முடித்துக் கொள்கின்றேன்.